رسول الله وعلى آله وصحبه ومن والا ما بعد. அண்மையில் ஒரு சகோதரர் மூலமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்பி வைத்திருந்தார்கள். அதாவது இந்த மீலாது விழா, இப்போது நாம் ரபியவுல் மாதத்தில் இருக்கின்றோம். எனவே மீலாது விழா கொண்டாட்டங்கள் ஆங்காங்கே நடைபெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை மையமாக கொண்டு, நபி அவர்களுடைய பிறப்பை மையமாக கொண்டு நடாத்தப்படக்கூடிய இந்த விழாக்கள், மார்க்க ரீதியாக இதனுடைய நிலவரம் என்ன? சகோதரர்களே, ஏற்கனவே இது பற்றி பல உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள், பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலோ, அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்திலோ, இமாம்களுடைய காலத்திலோ இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறவில்லை. எனவே இது மார்க்கத்தில் உள்ளதல்ல என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பின்னாலும் கூட சில சகோதரர்கள் இன்னும் அதை பற்றி என்ன அண்மையில் அனுப்பப்பட்ட அந்த கிளிப்ல சகோதரர்களே, அதாவது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது உர்வா என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு தாபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உர்வத் இப்னு ஸுபைர் என்ற தாபிஈ அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது சுவைபா என்ற பெண்மணியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டியவர்களில் எங்களுக்கு தெரியும் சுவைபா என்று ஒரு பெண்மணி இருந்தார். நபி அவர்களுடைய பிறப்பு செய்தியை கேள்விப்பட்ட அபூலஹப், சுவைபா மூலமாக நபி அவர்களுடைய பிறப்பு செய்தியை கேள்விப்பட்ட அபூலஹப் என்ன செய்கின்றார், உடனே இந்த சுவைபா அவருடைய அடிமை பெண்ணாக இருந்தால் அந்த அடிமை பெண்ணை உடனடியாக என்ன செய்தார், அவர் வந்து விடுதலை செய்து விட்டார். இதனால அந்த அபூலஹபுடைய மரணத்துக்கு பின்னால அவர் கனவில் காணப்படுகின்றார். அவரிடம் கேட்கப்படுகின்றது, உங்களோட நிலைமை என்ன, நான் வந்து தண்டனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எனக்கு என்ன செய்யப்படுகின்றது, தண்டனை குறைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எனக்கு தண்டனை குறைக்கப்படுகின்றது. காரணம், அதுக்கு காரணம் வந்து இந்த சுவைபாவை விடுதலை செய்ததுதான். சுவைபாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பு நேரத்தில் செய்தி வந்த கொண்டு வந்த இந்த பெண்மணியை விடுதலை, சந்தோஷத்தில் விடுதலை செய்த காரணத்தினால் இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நரகத்தில் என்ன செஞ்சுக்கிறான், அவருக்கு கொடுத்திருக்கிறான். எனவே பாருங்க, அபூ லஹப் என்பவர் ஒரு காஃபிர், அப்படித்தானே? நபி அவர்களுடைய பிறப்பு செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியினால் அவர் செய்த ஒரு நல்ல காரியம், இதனால் அவருக்கு நரகத்தில் என்ன இப்படி ஒரு விடுதலை, அதாவது தண்டனை குறைப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் கூறுவதாகவும், அதாவது இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகன், அவருடைய வரலாறு, நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் இதை மேற்கோள் காட்டி பார்த்தீர்களா, இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்கின்றார்கள், அபூலஹப் காஃபிராக இருந்து சந்தோஷப்பட்டதுக்கே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை என்று சொன்னா, முஸ்லீம்களாகிய நாங்கள் நபி அவர்களுடைய பிறப்பை முன்னிட்டு நாம் மகிழ்ச்சி அடைந்தால் அதன் மூலமாக எவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும் என்றதை சொல்லி பாத்தீங்களா. அப்ப எனவே நபி அவர்களுடைய பிறப்பை முன்னிட்டு நாம் மகிழ்ச்சி அடைந்து நல்ல காரியங்களில் ஈடுபடும் போது என்ன செய்கின்றது, நமக்கு இப்படி இப்படி எல்லாம் பாக்கியம் கிடைக்குது என்ற ஒரு செய்தியை தான் என்ன செஞ்சிருந்தாங்க, அதுல சொல்லி இருந்தார்கள். சகோதரர்களே, இது பற்றி கொஞ்சம் நாங்க கொஞ்சம் டீப்பா பாக்குறதா இருந்தால், மிச்சம் ஆழமா டீப்பா இல்ல, ஒரு சாதாரண அளவு என்ன, முதலாவது இந்த செய்தி புகாரியில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி பாபு நிகா, நிகாவுடைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அபு சலமா என்ற ஒருவரிடத்தில் அவருடைய மகளை திருமணம் செய்யுமாறு நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்க அபு சலமாவுடைய மகளை என்ன செய்யுங்க, திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அபு சலமாவுடைய மகள் எனக்கு பால் குடி வழி மூலமாக மகளாகிறாள், ஏண்டா அபு சலமாவும் நானும் சுவைபா இடத்துல பால் குடிச்சிருக்கிறோம், அபு சலமாவும் நானும் என்ன செய்திருக்கிறோம், சுவைபா என்ற பெண்மணி இடத்துல நானும் அவரும் பால் குடிச்சிருக்கிறோம், எனவே அந்த பொண்ணுடைய தந்தை எனக்கு சகோதரர், பால் குடி உறவு மூலமாக சகோதரர். எங்களுக்கு தெரியும் பால் குடி உறவு மூலமாக சொந்த உறவுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் என்ன செய்யும், பால் குடி உறவு மூலமாகவும் ஏற்படும். எனவே இதை சொல்லி நபி அவர்கள் திருமணம் செய்வதை என்ன செய்தார்கள், மறுத்து விட்டார்கள் என்று இந்த செய்தியை சொல்லிட்டு இமாம் புகாரி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால உருவா, உருவா சொல்கிறார், சுவைபா யாரு, சுவைபா என்ற பெண்மணி யார் என்ற விளக்கத்தை உருவா சொல்கிறார். அவங்க அபூலஹபுக்கு என்ன அடிமையா இருந்தாங்க, அவர் வந்து உரிமையிட்டாரு. சரி, சகோதரர்களே, இப்ப எங்களுக்கு தெரியும் புகாரிக்கு விரிவுரை என்று சொல்லி ஃபத்ஹுல் பாரி, அதாவது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற அந்த நூல்ல இந்த சுவைபாவுடைய செய்தியை வந்து ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சொல்றாங்க, கவுலுஹு வ சுவைபா மௌலாதுன் லி அபி லஹப், அபூ லஹபுக்கு அடிமையா இருந்த ஒரு பெண் தான் இந்த சுவைபா என்ற பெண்மணி அப்படின்னு இதை விளக்க ஸ்டார்ட் பண்றாங்க. முதலாவது சகோதரர்களே, இது ஒரு ஹதீஸ் அல்ல, அதை முதல்ல விளங்க ஒண்ணாங்க. ஹதீஸ் என்றால் என்ன? நபி அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் தானே ஹதீஸ். இப்படித்தானே ஹதீஸ் என்றா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா புகாரி இமாம் கால உருவா, உருவா என்பவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க. நபி அவங்க சொன்னதா இந்த செய்தியை சொல்லல, நபி அவங்க சொன்னதா என்ன? சரி, அட்லீஸ்ட் நபி அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டு நபி அவர்கள் அதை அங்கீகரித்து ஏதாவது அதுக்கு சொன்னாங்களான்னு சொன்னா அப்படி ஒரு செய்தியும் கூட பதிவாக அல்ல. எப்படி வருவது? ஜஸ்ட் உருவா என்பவர் என்ன செய்கின்றார், சொல்கிறார் இந்த சுவைபா என்ற பெண்மணி அபூ லஹபுடைய அடிமை உரிமையிட்டார் என்ற செய்தியை அப்படி தொடர்ந்து சொல்றார். அப்ப எனவே ஹதீஸ் என்று நம்ம பொதுவாக மார்க்க விவகாரங்களுக்கு ஆதாரம் காட்டணும் எதை? குர்ஆன் ஹதீஸ் அப்படித்தானே. இது ஹதீஸான்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல இது ஹதீஸே அல்ல. ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்றால் நபி அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகரிச்சது. இந்த செய்தி நபி அவர்கள் சொன்னதாக வரவும் இல்லை, நபி அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டதாக என்ன, இது நபி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டு பிறகு நபி அவங்க இதுக்கு ஏதாவது அங்கீகாரம் வழங்கினாங்க என்ற செய்தியே கிடையாது. அதனால தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சொல்றாரு, இந்த செய்தி இது முர்சல் என்ற தரத்தில் உள்ளது. முர்சல் என்ற ஹதீஸ் ஒரு கேட்டகரி, இது முர்சல் என்பது பலவீனமான ஒரு கேட்டகரி, விளங்கிச்சா? இது முர்சல் என்ற தரத்தில் இருக்கிறது. காரணம் சொல்றாங்க, உருவா தனக்கு யார் அறிவித்தார் என்று சொல்லவில்லை. உருவா தனக்கு யார் இந்த செய்தியை அறிவித்தார் என்று என்ன செய்யல, உருவா சொல்லல. எனவே இது முர்சல் என்ற கேட்டகரியில இருக்குது. அப்ப முர்சல் என்ன, இது வந்து சஹி அல்ல. அடுத்து இன்னும் சொல்றாங்க, இது ஒரு கனவு, இது அப்படியா இல்லையா? இது கனவு, அவர் கனவுல கண்டாரு, அந்த கனவுல தான் இப்படி நரகத்தில் அவருக்கு தண்டனை குறைவு ஏற்பட்டதாக அவர் செய்தி சொன்னாரு. சொன்னது யாரு சொல்றாரு? வேறு ரிவாயத்துக்கள் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று செய்தி வருது. சரி, அப்பாஸ் ரழியல்லாஹு அந்த டைம்ல இஸ்லாத்தில் இருந்தாங்கன்னா அவங்க இஸ்லாத்தில் இருக்க கூட இல்ல. அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யல, அவர் அந்த நேரத்தில் வந்து இஸ்லாத்தில் இருக்கவும் இல்ல. அப்ப இது ஜஸ்ட் ஒரு கனவு தான். இந்த கனவு நபி அவர்களிடம் கொண்டு வரப்பட்டு நபி அவங்க ஏதாவது அதுக்கு விளக்கம் சொன்னதாக கூட என்ன செய்தி கிடையாது. சகோதரர்களே, புகாரில இமாம் புகாரி இமாம் ஹத்தசனா ஹத்தசனா என்று ஹதீஸ் அறிவிப்பார்கள். என்ன அதாவது, எனக்கு இன்ன ஷேக் சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னார், அவருக்கு இன்னார் அறிவித்தார் அப்படின்னு வரக்கூடிய புகாரியுடைய ஹதீஸ்கள் தான் இமாம் புகாரி இமாமுடைய அடிப்படை. அதுதான் அதுதான் அவர்கள் ஹதீஸ் என்று தொகுத்தது. இடைக்கேடு சில செய்திகளை இன்னார் சொன்னார் அன்னார் சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹதீஸாக இல்லாம அறிவிப்பாளர் வரிசையை சொல்லி சொல்லாம இன்னார் சொன்னார். இப்ப பாருங்க, புகாரி இமாம் கூட கால உருவா என்று சொல்கிறார். உருவா என்பவர் யாரு? அவர் தாபியன்கள் உள்ளவர், புகாரி இமாம் இந்த காலத்தில் உள்ளவர். அப்ப புகாரி இமாமுக்கு அவருக்கு இடையில உள்ள அறிவிப்பாளர் வரிசையை கூட புகாரி இமாம் சொல்லல. சரி, அப்ப புகாரி இமாமுக்கு அது தெரியும் வச்சுக்கொள்வோமே. புகாரி இமாம் உருவாவை தாண்டி உருவா யாரிடம் கேட்டார் என்றதை சொல்லல. அப்ப எனவே இது ஒரு ஹதீஸ் அல்ல. சரி, ஒரு வாதத்துக்கு ஹதீஸ் வச்சாலும் ஹதீசனுடைய எந்த கேட்டகரியில வரும்? இது மூர்சல் என்ற கேட்டகரியில வரும். இப்னு ஹஜர் இமாமே சொல்றாங்க, முர்சல் என்ற கேட்டகரியில வரும் இது. அப்ப முர்சல் என்ற கேட்டகரியில வந்தா என்ன சட்டம் அதுக்கு? அதுக்கு பலவீனம் என்பதுதான் அர்த்தம் என்று சொல்லிட்டு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் வந்து சொல்றாரு, சரி ஒரு வாதத்துக்கு இது ஹதீஸ் என்று வெப்பமே சொல்றாங்க. ஒரு வாதத்துக்கு என்ன செய்வோம், இது ஹதீஸ் என்று வெப்பம். உருவாவுக்கு யாரு சொன்னது என்றது எங்களுக்கு தெரியல, முர்சல் என்று சொல்லிட்டோம். சரி, உருவா யாராவது ஒருத்தர் கேட்டு அதுக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்குது, இது நபி வரைக்கும் போச்சுன்னு வைங்களே. அப்படி போனாலும் கூட சொல்றாரு, இது குர்ஆனுக்கு நேரடியா முரண்படுவது. குர்ஆனுக்கு என்ன செய்து, குர்ஆன் அல்லாஹு தஆலா பல இடங்களில் காஃபிர்களுக்கு, சகோதரர்களே ஒரு வாதத்துக்கு தான் சொல்றாங்க, எப்ப குர்ஆனுக்கு முரண்படுவதோ அப்ப கண்டிப்பாக அறிவிப்பாளர் வரிசையில கோளாறு இருக்கும். குர்ஆனுக்கு முரண்பட்டுச்சுன்னு வைங்க, அறிவிப்பாளர் வரிசையில கண்டிப்பா என்ன செய்யும், கோளாறு இருக்கும். சரி, ஒரு வாதத்துக்கு தான் சொல்றாங்க, குர்ஆனுக்கு இது முரண்படுகிறது எப்படி? குர்ஆன் பல இடங்களில் காஃபிர்களுக்கு தண்டனை குறைவு கிடையாது என்று சொல்கின்றது. ஃபஸூக்கு அனுபவியுங்கள், ஃபலன் நஸீதக்கும் இல்லா அதாபா, உங்களுக்கு தண்டனையை கூட்டுவோமே அன்றி குறைக்க மாட்டோம். வலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப், தண்டனை அவர்களுக்கு குறைய மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஹஃபிஃபு அன்னா யௌமம் மினல் அஸாப். காஃபிர்கள் கேட்பார்களாம், ஒரே ஒரு நாள் எங்களுக்கு தண்டனையை குறைக்க சொல்லுங்கள் கேட்பார்களாம். மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், இல்ல உங்களுக்கு தண்டனை குறைவு என்பது என்ன கிடையாது. அப்ப இதுல என்ன வருது, இந்த செய்தியில தண்டனை குறைவு என்ற ஒரு செய்தி வருது. அப்ப குர்ஆன் பல இடங்களில் காஃபிர்களுக்கு தண்டனை குறைவு என்பது கிடையாது. சரி, இந்த இடத்துல ஒரு செய்தி நமக்கு சமயத்தில் மோதும். என்ன, அபூ தாலிப், அபூ தாலிபுக்கு தண்டனை குறைவு ஏற்பட்டதா இல்லையா? சகோதரர்களே, அபூ தாலிப் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஷஃபாத் செய்ததாகவும், அபூ தாலிபுக்கு இப்னு அப்பாஸ் தான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபூ தாலிப் உங்களுக்கு பல நன்மை செய்திருக்கிறார், கைமாறு என்ன செய்தீர்கள் கேட்கிறாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக வேண்டி பேசினேன், அல்லாஹ் என்ன செய்துட்டான், அவருக்கு வந்து நரகத்துடைய ஒரு மேல் தட்டுல தண்டனையை கொடுத்துட்டான். அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அதுதான், பெருசா கொடுத்து போட்டு குறைக்கல, அவருக்கு ஸ்டார்டிங்ல என்னதான், இதுதான் அவருடைய தண்டனை என்று தீர்மானிக்கப்படுகின்றது. இடைக்கிட குறையறவே கிடையாது. சரி, அடுத்தது அந்த செய்தி பாருங்க, நபி அவங்க டிரெக்டா சொல்றாங்க, நான் அல்லாவிடத்தில் கேட்டு நடஞ்சின்னு சொல்லி. அபூல் அஹபுடைய செய்தியில் அப்படி இருக்கிறதா? நபி அவங்க அல்லாட்ட கேட்டாங்களா இதை பத்தி? அடுத்த சகோதரர், நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது வேற. இப்ப ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவங்கட பிறப்புல சந்தோஷப்பட்டார் அபூல் அஹப், அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்து விட்டார் சந்தோஷப்பட்டார். குடும்பத்துல புள்ள பிறந்தா நல்லவங்க கிட்டவங்க எல்லாம் தான் சந்தோஷப்பட போறோம், அப்படியா இல்லையா? குடும்பத்துல புள்ள பிறந்தா நல்லவங்க கிட்டவங்க எல்லாரும் என்ன செய்ய போறாங்க, சந்தோஷப்படத்தான் போறாங்க. அந்த ரீதியில் அவர் அடைந்த ஒரு மகிழ்ச்சியை அன்றி, அப்படியே குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் பிறந்து விட்டார், சொல்ல போனா நபிக்கு ஆக முதல் எதிரியே அவன் தானே, அப்படியா இல்லையா? குர்ஆன்ல அபூல் அஹப சபிச்ச மாதிரி அல்ல வேற யாரும் சபிச்சிக்கானா, தப்பத் யதா அபி லஹப், அபூல் அஹபுடைய இரண்டு கரமும் நாசமாகட்டும். கையிலிருந்து தண்ணி வருதுன்னு சொல்றாங்க, எந்த கையிலிருந்து தண்ணி வருதுன்னு சொல்றாங்க, அந்த கையை தான் அல்லாஹ் சபிச்சிக்கிறான். தப்பத் யதா அபி லஹப், அபூல் அஹபுடைய இரண்டு கரங்களும் என்ன நாசமாகட்டும், வதப் அவனும் நாசமா போகட்டும். சரி, அப்ப எனவே பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல டைரக்டாவே சபிச்ச ஒரு மனிதன் என்று சொன்னா, அபூ லஹப் அந்த டைரக்ட்லயும் பாத்தீங்க என்று சொன்னா, நேரடியா அவன கைய தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட்க்கு சபிக்கிறான். ஏன், அந்த கையால தானே மண்ணவாரி போட்டாரு. அப்ப பிறப்புல சந்தோஷம் அடைஞ்ச அவரு, அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஆனேன் என்று சொன்ன நேரத்தில் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிக்கணும். அந்த டைம்ல முதல் எதிரியாக எல்லாரும் சும்மா இருக்க, எல்லாரும் சும்மா இருந்தாங்க, இவரு தான் மண்புடியை எடுத்து வீசிட்டு, ஆட பாவி இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டாயா, தப்பல்லக்கையா முகம்மது, முகம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தான் எங்களை கூப்பிட்டாயா அப்படின்னு சொல்லி நபி அவர்களை ரொம்ப இம்சைப்படுத்தி பேசினவர் என்ன, அவர் தான். அப்ப இந்த அபூலாக பிறப்பின் நேரம் மகிழ்ச்சி அடைந்தார் என்பது, அது ஜஸ்ட் எல்லா குடும்பத்திலும் எல்லாரும் சந்தோஷப்பட்டமாய் பட்டதே அன்றி, அல்லாட தூதர் பிறந்துட்டார் என்று சொல்லி என்ன செய்யல, அவர் சந்தோஷப்படல. அடுத்த சகோதரர்களே, நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்ப நபியாக ஆனாங்களோ அதுதான் உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய ரஹமத். அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தானே சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் மூமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான், இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து ஒரு தூதரை அவன் அனுப்பி இருக்கிறான். அப்ப எப்ப தூதரா ஆனாங்களோ, இப்ப வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே மூணு அகிலத்தாருக்கு உண்மை நாம் அருளாக அனுப்பிக்கிறோம், எதுக்கு பிறகு, அது தூதராக ஆன பிறகுதான். அப்ப எனவே நபி அவர்களுடைய ரிசாலத், அவர்களுடைய தூதர் தூதுத்துவம், இதுதான் முக்கியம். சகோதரர்களை, இப்ப இதை தொடர்ந்து ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மசாலாவை பேசுறாங்க. என்ன மசாலா, காவிர்களுடைய நல்லறங்களுக்கு சொர்க்கத்தில் இந்த மாதிரி தண்டனை குறைப்பு அப்படி ஏதாவது இருக்குமா இல்லையா? அப்ப சில உலமாக்கள் எஸ் இருக்கி, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, அவங்க செஞ்ச சில நல்லறங்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளை என்ன செய்யலாம், குறைக்கலாம். காதி இயாத் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இல்ல குஃபரோட மௌத்தான எவனுக்கும் எந்த நன்மைக்கும் நன்மை கிடைக்க மாட்டுச்சு, அல்லாஹ் உலகத்திலே எல்லாம் என்ன செஞ்சிருவான், அதெல்லாம் கொடுத்துருவான். அப்ப இந்த மாதிரி ஒரு ரீசர்ச் ஒன்று என்ன செய்யறாங்க, ஹாபிஸ் இப்னு ஹஜர் அந்த இடத்துல பேசுறாரு. இவ்வளவு பேசின அவரு நபி அவர்களுடைய மீலாதை பத்தி ஒன்றுமே பேசல, பிறந்த நாள் கொண்டாட்டம் இவ்வளவு இதெல்லாம் சொன்னவரு, இதுல இருந்து இப்ப இவங்க ஆதாரம் பிடிக்கிறாங்களா இல்லையா, இதுல இருந்து எங்களுக்கு ஒரு சான்று கிடைக்கிறது. என்ன சான்று, நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் தாராளமாக என்ன அப்படி என்ன சொல்லி எழுதிக்கிறாங்களா? இது எப்ப எழுதினாங்க, இந்த புகாருடைய விரிவுரை 8ஆம் நூற்றாண்டு எழுதினர். அப்ப இதுக்கு முன்னால இந்த மீலாது கொண்டாட்டம் எல்லாம் உலகத்துல தோன்றி நடந்து கொண்டு இருக்குது. ஆனாலும் ஹாவிரும் ஹஜர் இந்த செய்தியுடைய இடத்துல என்ன செய்யல, அப்படி ஒரு செய்தியை என்ன செய்யல அவங்க எழுதவே இல்லை. சகோதரர்களே, இதுக்கு மேலாக இந்த செய்தி உருவா சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸா பதிவு செய்யப்படல, ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் இந்த புகாரி அவங்களும் வாசிச்சானே இப்பாங்க. ஏன்னா புகாரி இமாம் இரண்டாம் நூற்றாண்டுல உள்ளவர் தானே, ஏன்னா அப்ப இந்த செய்தியை மூணாம் நூற்றாண்டுல உள்ளவர் புகாரி இமாம், அப்ப இந்த செய்தியை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, வாசிச்சு தானே இருப்பாங்க. இதை ஆதாரமா வச்சு அவங்க ஏன் மீலாது விழா கொண்டாடல? அப்ப சஹாபாக்கள் ஏன் நினைச்சு எல்லாத்துக்கும் முதல்ல நபி ஏன் கொண்டாடல? அதுதானே ஒரு வாட்ஸ்அப் கிளிப் பண்ணி வந்தீங்க, நீங்க பாத்துருப்பீங்க சில கேள்விகள். என்ன கேள்வி? நபி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை எத்தனை தடவை கொண்டாடினார்கள், அதற்கு கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை, எந்த இடத்தில் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்றது? இந்த கேள்விகளுக்கு பதில் அளிங்க, என்ன போட்டீங்க இந்த கேள்விகளுக்கு, என்ன செய்யுங்க, பிளீஸ் பதில் தாங்க. அப்ப எனவே சகோதரர்களே, இதை பேசிய உடனே சில சமயத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்களுக்கு நபி அவர்கள் மீது முஹப்பத் இல்ல, நபி அவர்கள் மீது முஹப்பத் இல்ல, பாத்தீங்களா அந்த நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது இப்படி. சகோதரர்களே, நபி அவர்கள் மீது ஒவ்வொரு மூமினும் நேசம் வைப்பது அவனுடைய கட்டாய கடமை. அந்த நேசம் இல்லாவிட்டால் அவனுடைய ஈமானே என்ன செய்ய மாட்டாது, பூரணம் அடைய மாட்டாது. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் மீது எங்களுடைய உயிரை விட கண்டிப்பாக நாம் நேசம் வைக்க வேண்டும். ஆனால் இந்த வேசத்தை வெளிப்படுத்தும் விதம் எப்படி, அதுல தான் நாங்கள் மிஸ்டேக் கூடுறோம். நேசத்தை வெளிப்படுத்தும் விதம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை பாருங்கள், எப்படி இந்த நேசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எனவே அங்க எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது, அல்லாஹு தஆலா நபியுடைய தோழர்கள் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது என்ன செய்யறான், எங்களுக்கு குர்ஆன்ல கூட நிரூபிச்சு காட்டுறான். சகோதரர்களே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி நபி அவர்கள் மீது நேசம் வைத்தார்கள்? இன்றைக்கு எங்கட மக்கள் நினைக்கிற மாதிரி மௌலூதுக்கள், இந்த மாதிரி விழாக்கள், பிறந்த நிலத்தை முன்னிட்டு அந்த நாளில் இப்படியான ஏற்பாடுகள் இப்படி ஏதாவது செய்தார்களா என்றால் அவர்களுடைய வரலாறுல எதுவுமே இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் மீது உயிரை விட நேசம் வைத்திருந்த அந்த சஹாபாக்கள் செய்யாத ஒரு காரியம் எங்களுக்கு அவசியமே இல்லை. நபி அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நபி மீது சலவாத்து சொல்வது, அந்த நபிக்காக நாங்கள் துஆ செய்வது, பாங்குக்கு பிறகு நபி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, நபி அவர்களுடைய சுன்னாக்கள் நாங்கள் வாழ்க்கையில பின்பற்றுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை மக்களுக்கு மத்தியில கொண்டு போறது, எடுத்து வைக்கிறது, மக்களை அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறது, இப்படி எத்தனையோ வழிமுறை மூலமாக நபி அவர்களுடைய நேசத்தை என்ன செய்யலாம், நாம் வெளிப்படுத்தலாம். இப்படி நாங்கள் நினைக்கக்கூடிய இந்த காரியம் சஹாபாக்களோ தாபியீன்களோ செய்த காரியம் அல்ல. எனவே இப்படி நேசம் வைப்பது என்பது சரியில்லை என்பதுதான் என்ன நாங்கள் இந்த இடத்துல ஊர்ஜிதமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் ஆதாரமாக முன்வைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி இது ஒரு ஆதாரம் அல்ல, இது ஹதீஸ் அல்ல. நபி அவர்களுக்கு முன்னால் இந்த செய்தி சொல்லப்படல, நபி அவர்கள் அங்கீகரித்ததாக செய்தி இல்லை. எனவே இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் புகாரில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க சகோதரர்களை, புகாரில் ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புகாரி இமாம் ஹத்தசனா ஹத்தசனா, இந்த ஷேக் எனக்கு அறிவித்தார், அந்த ஷேக் அறிவித்தார் என்று சனது அறிவிப்பாளர் வரிசையை சொல்லி நபி அவர்கள் வரைக்கும் போன அப்படியான ஒரு ஹதீஸ் தொடரில் இது கிடையாது. அப்ப இதனுடைய விளக்கம் என்னன்றதை அவங்களோட வசூல் பாறையில பேசிருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல ஆய்வுக்கு எடுத்ததே மீலாது கொண்டாடுறத பத்தி அல்ல, காஃபிருடைய இந்த செயலுக்கு நரகத்துல தண்டனை குறைப்பு இருக்குமா இல்லையா. சில உலமாக்கள் இருக்குன்றாங்க, சில உலமாக்கள் அறவே கிடையாது. காரணம், காஃபிர்களுடைய எந்த அமலும் அவர்களுக்கு என்ன செய்யாது, பலன் அளிக்க மாட்டாது. அபு தாலிபுடைய செய்தியை சொன்னா அது நபியோடு சம்பந்தப்படுற செய்தி, நபி அவங்க நேரடியாக அதுல சம்பந்தப்படுறாங்க. எனவே நபி சம்பந்தப்படுற ஒரு செய்தி, நபிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தியில நாங்க என்ன செய்ய தேவையில்ல, நாங்க அட்டாச் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாம எந்த அபு லஹபுடைய செய்தி ஆதாரமா சொல்றோமோ அந்த அபு லஹபுடைய கையையே அல்லாஹ் சஃபித்து குர்ஆன்ல என்ன செய்திருக்கிறான், வசனம் இறக்கி இருக்கிறான். எனவே நாங்க ஆதாரத்துக்கு எடுத்துக்கொண்ட செய்தி எந்த விதத்திலையும் இந்த கொண்டாட்டத்துக்கு ஆதாரமாக நிச்சயாது ஆக மாட்டாது. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் நேர் வழியை காட்டுவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்